உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது, ஆதி காலத்திலிருந்தே இருக்குது. எல்லா வகையிலையும் மேலாண்மை தேவைப்படுது. ஒரு ஆஸ்பத்திரி ஆகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், நிர்வாகமாகட்டும், தொழிற்சாலை ஆகட்டும், வீடு ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து மேலாண்மை தேவைப்படுது. அது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னு நிறைய கோர்சஸ் கூட வச்சிருக்கிறாங்க. இப்போ மேலாண்மை பற்றி பேசுறதுக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பிஎஸ்ஜி மேலாண்மை நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி முத்தையா அவர்கள். வணக்கம் மேடம்.
வணக்கம்
மேடம். சொல்லுங்க, முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகம்.
கடந்த 25 வருஷமா கல்லூரி மாணவர்களுக்கு மேலாண்மை திட்டத்தை பற்றியும் மேலாண்மைங்கிற பாடத்திட்டத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதாவது வெளிநாட்டு வர்த்தகம். நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, என்ன உரு அதை வந்து எப்படி வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுல வந்து திட்டத்தில் வந்து அந்த மேலாண்மை பகுதியை வந்து நிறைய ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் நிறைய பாடத்திட்டங்கள் அதை எப்படி கொண்டுட்டு வரணும் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அதாவது இது எதனால் வந்தது அப்படின்னா 1991 நம்ம வந்து எக்கானமி, ஓப்பனிங் அப் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிறது, அதாவது சந்தை அப்படிங்கிறது ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே உலக நாடுகள் எல்லாமே அந்த நிலைமைக்குள்ளே வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த மாதிரி நடந்த காலகட்டத்தில் எப்படி இந்த ஒருமைப்பாடு எப்படி நடக்குது, ஒவ்வொரு நாடும் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ளலாம், இதை உபயோகப்படுத்தும் போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது வந்து கஷ்டங்கள் அதில் கட்டாயம் இருக்கும். எப்போவுமே ஒரு நல்ல திட்டங்கள், எந்த நல்ல திட்டம் வந்தாலும் அதில் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் கட்டாயம் நேரும். அந்த இடர்பாடுகளையும் நம்ம எப்படி என்ன எதிர்நோக்கணும், என்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடும், அந்த இடர்பாடுகளை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தோட்டத்தில் வந்த ஒரு கல்வி நிலை தான் வந்து நான் சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இது தவிர அதுக்கு தாய் படிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த மேலாண்மை படிப்பு அப்படிங்கிறது, மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேள்விக்கே இடம் கொடுக்கல, நானே சொல்லிட்டு வரேன். மேலாண்மை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட என்ன ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, அந்த இருக்கக்கூடிய இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அதை வந்து எப்படி நம்ம அந்த இன்புட்ஸை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அவுட்புட், அதாவது அது எந்த மாதிரி கொண்டுட்டு வர்றது, அதை எப்படி நம்ம வந்து சரிவர நிர்வகித்தால் மட்டுமே நமக்கு தேவையான அவுட்புட் வர முடியும். அதனால் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது தான் முக்கியமான மேலாண்மை அப்படிங்கிறது. இந்த மேலாண்மைங்கிறது ஒரு கல்வி திட்டமாக வேணுமா, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, நிறைய தவறுகள் செய்வோம். ஆனால் அந்த தவறுகளை வந்து தனி மனுஷன் ஒத்துக்கிறதே கிடையாது, நிறைய விஷயங்கள் மற்றவங்கள்ட்டேருந்து படிக்க வேண்டியது இருக்கும். இல்லை நம்மளே வந்து அறிவு சார்ந்த நிலையில் ஒரு முடிவுகளை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஆனால் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம எல்லோரும் நல்ல எப்போவுமே அறிவு சார்ந்த நிலையில் முடிவுகள் எடுக்கிறோம்னு, இப்படி நடக்கிறதே கிடையாது. நம்மளை பற்றி சொல்லும்போது நம்ம நினைக்க மாட்டோம், மற்ற யாரை பற்றி பேசினாலும் இவன் என்ன அறிவுடையாக செஞ்சுருக்கான், நான் சொன்னதை கேட்டானா அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும். அப்போ தெரியுது இல்லை, ஏன்னா வந்து அந்த மேலாண்மைங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அவன் செய்யலை அப்படிங்கிறது, அதுதான் மேலாண்மைங்கிறது. ஸோ ஒரு அறிவு சார்ந்த நிலையோட ஒரு முடிவுகள் எடுக்கப்படுதா அப்படின்னா எடுக்கப்படுறது இல்லை. அப்போ அந்த அறிவு சார்ந்த நிலையோடு இந்த மாதிரி இப்படி முடிவுகள் எடுக்கணும், இந்த முடிவு நீ பண்ணேனா இந்த மாதிரி பின்விளைவுகள் இருக்கும், இந்த மாதிரி நீ எடுத்த முடிவுனால நீ எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்குமா கிடைக்காதா, இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பண்டைய காலத்தில் வந்து தாய் தந்தையிட்டேருந்து படிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு குரு சொல்கிறத வச்சுட்டேருந்து படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. இந்த இல்லை இது வந்து ஒரு பாடத்திட்டமாக இல்லாமலே மக்களுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். அப்போ வந்து என்ன அப்படின்னா தானே படித்து தானே சில தவறுகள் செஞ்சு அது மூலமாக தன்னோட படிப்பினைகளைக்கும் கொண்டு முன்னுக்கு வந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேரை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த பல பேர் எப்படி முன்னேறினாங்க, அவங்களோட முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை எப்படி இருந்தது, அவங்க எப்படி முடிவுகள் எடுத்தாங்க, அவங்களோட முயற்சிகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே படிப்பினைகள். வரக்கூடிய சமுதாயம் வந்து இந்த ஏற்கனவே சென்ற பாதையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சு புரிஞ்சு கொண்டு அதே தவறுகளை இவங்க திருப்பி செஞ்சு படிக்கணுங்கிற தேவை கிடையாது. ஸோ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே என்ன முன்னேற்றங்களை கொண்டு போக முடியும். இது வந்து சின்ன விளக்கமாக சொல்லணும்னா இதுதான் மேலாண்மைங்கிற பாடத்திட்டத்தோட ஒரு கரு.
நல்லா சொன்னீங்க, அறிவுசார் கல்வியெல்லாம் சொன்னீங்க. அதாவது தானே ஒன்று கற்றுக்கிட்டு அதில் வந்து தப்பு எது சரி எதுன்ட்டு பார்க்குறதுல டைம் ஆகும் அப்படின்ட்டு சின்ன இதில் மாறுபடுறேன். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மேலாண்மைன்ட்டு எதுவுமே போய் தனியாக கற்றுக்கொண்டது இல்லை. நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், வீட்டில் இருந்து அவங்களுடைய தொழிற்கூடங்கள் வரைக்கும் சிறந்த நிர்வாகிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த நிர்வாக திறமை வந்து குறைந்து கொண்டு வருகிறதா அல்லது யாராவது எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறதா?
எடுத்து சொல்ல தான் வேண்டியது இருக்குது. நிர்வாக திறமை குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லறதுக்கு இல்லாமல் நம்ம கருத்துக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி நம் கண் கூட கண்ட அளவில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படிப்பு இல்லாமலே பெரிய நிர்வாகங்களை கொண்டு வரலையா அப்படின்னா கொண்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க, நமக்கு வந்து அது வந்து ஒரு 10% சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன், நமக்கு பொருளாதார வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற அளவில், நம்மளோட பொருளாதார வளர்ச்சி மாத்திரம் இல்லை நம்ம நாடு பின்தங்கிச்சுன்னா மற்ற நாடு நம்மளை அடித்து சாப்பிட்ற அளவில் இன்றைக்கி நிலைமைகள் போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்கக்கூடிய யூத் பவர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து இந்த ட்ரைனிங்கை கொடுத்து நமக்கு 10% சக்ஸஸ் இருந்து பிரயோஜனம் கிடையாது. நமக்கு வேண்டியது வந்து நிர்வாக திறமையில் ஒரு 50% 60% சக்ஸஸை எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வேணும்னு நினைக்கிறப்போ வந்து அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். அந்த ட்ரைனிங் இல்லாமல் முடியாது.
சரிங்க மேடம், அப்போ உலகமே போற்றி வியந்து சொல்லக்கூடிய டப்பாவாலாஸ் மும்பையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேரம் மேலாண்மை அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மேலாண் வித்தகர்களே வந்து இன்னும் கூட அவங்களால கணிக்க முடியல. இது எப்படி இவங்களை இவ்வளோ ப்ரிசைஸாக செகண்ட்ஸ் கணக்கில் வந்து கூட அவங்க தப்பு போகிறது கிடையாது, அதை பற்றி சொல்லுங்க.
ஆனால் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல், ஒரு நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு அதில் வியக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நான் கவனிச்ச அளவில் கமிட்மெண்ட்டு அந்த ஒவ்வொரு அதில் இருந்த ஒவ்வொரு டப்பாவாலாவுமே இருந்தேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இருந்த ஒவ்வொரு டப்பாவாலாவும் இது என்னோட தொழில்னு கூட நினைக்கல, அதை வந்து ஒரு தார்மீக பொறுப்போடு அந்த வேலையை செஞ்சாங்க. தார்மீக பொறுப்புனா வேறு, நீங்கள் பாராட்டுறீங்களோ பாராட்டலையோ ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து நான் அந்த வேலையை செய்கிறேங்கிற லெவலுக்கு உண்டான அளவில் அவங்க அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. என் கடமையில் நான் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற இது இருந்தது. அந்த தார்மீக பொறுப்பு இது எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. ஒருத்தங்க பாராட்டுறாங்க, இல்லை நான் வாங்கின சம்பளத்துக்காக இந்த வேலையை செய்கிறேங்கிறதுலாம் இல்லை, இல்லை இது என்னோட நான் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பொறுப்புணர்ந்து ஒருத்தர் செய்வார்னா அது ரொம்ப முக்கியம். அந்த டப்பாவாலாஸோட வெற்றிக்கு காரணம் அந்த தார்மீக பொறுப்பு. அதில் வேலை செஞ்சவங்கள்ட்ட இளையோடி போய் இருந்தது அவங்களோட பர்சனாலிட்டியில் அந்த மனிதரிடம், அதுதான் முக்கியம். ஆனால் இப்போது சமீபத்தில் அந்த டப்பாவாலாஸுமே வந்து சரிவர நடக்கலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப அதை பற்றி பேசியே கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆகிடுச்சோ என்னமோ தெரியல. அவங்க அந்த அளவுக்கு இப்போ சிறப்பாக ஓடிட்டுருக்க மாதிரி தெரியல. காலகட்டங்களும் ரொம்ப முக்கியம். ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும், ஆனால் அந்த காலகட்டங்கள் மாறும். இதை வந்து நம்ம அந்த மாறுற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் என்ன மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத முற்போக்கு சிந்தனை ரொம்ப முக்கியம். நீங்கள் டப்பாவாலாஸ் பற்றி சொன்னதுனால அப்போ ரெண்டு விஷயம் அதில் படிப்பினைகள்ங்கிறது. ஒன்று, தார்மீக பொறுப்போடு வேலை செஞ்சாதான் எந்த விஷயமுமே வந்து நல்ல முறையில் நடைபெறும். அடுத்தது வந்து மாறக்கூடிய விஷயங்கள், அதாவது சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முற்போக்கு சிந்தனையோட என்ன ப்ரீ பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக நடக்குதுங்கிறதுக்காக இந்த அருமையான விஷயம் இன்னும் 40 வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கும்னு நினைக்கவே நினைக்காது. இன்னும் 4 நாளில் கூட அது மாறலாம். மாறக்கூடிய சூழ்நிலைகளை கணிச்சுக்கிட்டே இருக்கணும். டப்பாவாலாஸ் விஷயத்துலையும் வந்து அந்த கணிப்பு கொஞ்சம் தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் போயிட்டு இருக்காங்க. முந்தி அவங்க காட்டிய சக்சஸ் இப்போ இல்லை அவங்க கிட்ட.
ஆக எந்த செயலையுமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த தார்மீக சிந்தனை, காலத்திற்கேற்ற எண்ணம், அதெல்லாம் இருந்தால் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து மேலாண்மை பள்ளிகள், காலேஜஸ்னு யாரும் சொல்கிறது இல்லை, மேலாண்மை பள்ளி, பி ஸ்கூல்ஸ் அப்படி தான் சொல்கிறோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மஷ்ரூமிங் இது இருந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்குது. சில காலேஜஸ் பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் வெளியே கூட வெளிநாடுகளில் கூட கல்வி பயிலக்கூடிய இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பேக்கேஜஸ் இப்போ எல்லாருமே வந்து எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுடைய ஃபியூச்சர் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
எம்பிஏ படிக்கிறது வந்து என்னென்னா சிந்தனை வளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்லணும்னா அனாலிட்டிக்கல் திங்கிங், அதுதான் அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து வளர்ச்சி இருக்கணும். அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் இருந்தது அப்படின்னா எந்த துறையில் இருக்கிறவங்களையும் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தனி மனிதனால் தன்னோட சூழ்நிலையை என்னன்றதை யோசித்து தன்னை எங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும், தன்னோட அவுட்புட்டுன்றது தான் நம்ம முதலே சொன்னோம், தன்னோட செயல் திறமை எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத அவங்களால கொண்டு வர முடியும். இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங்கிறது வந்து இந்த எம்பிஏ பாடம் திட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து யாருமே வந்து இதை நீ படிச்சுக்கோன்னு புகுத்தலாம் முடியாது. அந்த தனி மனிதனோட கடமை அதில் இருக்குது. நான் இந்த இது இதுக்காக தான் வரேன், இந்த பாடத்திட்டத்தை நான் படிச்சுக்க வரதே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சிந்தனை ஆற்றல் எனக்கு வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன். இந்த சிந்தனை ஆற்றலை வளர்றதுக்கு இது தனி மனிதனோட ஒரு கடமை, அவனோட ஒரு ஆப்ளிகேஷனுங்கிற மாதிரி. எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ நீ படித்து கொள்வதற்கோ எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கொடுக்கப்படுமானா கொடுக்கப்படும், நீ படித்து கொள்வாயா அப்படிங்கிறது அங்கே நீ தான், அந்த நீயில் தான் அந்த கடமையே இருக்குது. இன்றைக்கி அது வந்து யாரும் எந்த பேரண்ட்டை கேட்டிங்கனாலும் ஒத்துக்குவாங்க. பேரண்ட்ஸ் சொன்னதுனால மாத்திரம் குழந்தைங்க படிக்கிறதுல குழந்தைக்கும் அந்த ஆர்வம் இருக்கணும், அப்போ தான் அந்த படிப்பே வரும். அதனால் அது அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் படித்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் கொடுக்கப்படுமா என்றால் கட்டாயம் கொடுக்கப்படும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஐஏஎம்ஸ் இருக்குது, மற்ற ஸ்கூல்ஸ் பி ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எல்லாருமே ஒரு பெரிய நிலைமைக்கு தான் போகணும் அப்படிங்கிற, எல்லா நிலைகளிலும் நமக்கு வந்து ஆட்கள் தேவையாக இருக்கிறாங்க. ஒரு மேனேஜராகவும் ஒரு ஆள் வேணும், பியூனாகவும் ஒரு ஆள் வேணும், ஐ மீன் அதுக்கு இடையில அசிஸ்டன்ஸாகவும் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். ஸோ அதில் எந்த நிலைமைக்கும் வந்து ட்ரைனிங்கோடு இருக்கக்கூடிய ஆட்கள் வேணுங்கிறப்போ அந்தந்த பி ஸ்கூல்ஸ் ஐஏஎம் அவங்க யாருக்கு சேவை செய்யணும், எந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நிலைப்பாடு வேறு. அப்படின்னாப்போ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் நிர்வாகத்தாரரா? அப்படிலாம் கிடையாது. இன்னும் பல தரப்பட்ட நிர்வாகத்துறைகள் இருக்குது, அந்த நிர்வாகத்துறைகளுக்கு பலதரப்பட்ட மக்கள் வேணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு ஒரு ஆட்களை தயார் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து மற்ற பி ஸ்கூல்ஸ் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும்.
அருமையாக சொன்னீங்க மேடம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிறந்த தலைவன் யாருன்னா ஒரு சிறந்த ஊழியன், ஒரு சிறந்த ஊழியனால தான் ஒரு சிறந்த தலைவனாகவும் ஆக முடியும். இந்த வேலையை நீ செய் அப்படின்னு கட்டளை இடுறதுக்கு முன்னால் அந்த வேலை அவருக்கு தெரியணும், அப்படி இருந்தால் தான் அவர் நல்லா நிர்வகிக்க முடியும். இப்போ உள்ள ஆஃபீஸஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா எல்லா வேலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நீ இதைத்தான் செய்யணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த ஹையரார்க்கியல் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. முந்தி இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது. அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இரு மாறுபட்ட சிந்தனைகள் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் வந்து நம்ம வந்து நம் தலைவன், அதுக்கடுத்த நிலைமைகள், அதுக்கடுத்த அசிஸ்டண்ட்டு அப்படிங்கிற அது வந்து நம்மளக்கிட்ட வந்து இளையோடி போன ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்க முடியுமானா? தாராளமாக செஞ்சு முடிக்க முடியும். அமைப்பு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹைரார்க்கியை வச்சுட்டு வேலைகள் செய்யப்படுமானா செய்யப்பட முடியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி லெவல்ஸ் இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து நிற்கிறோம், நீ பெரியவன் நான் சின்னவங்கிறதுக்கெலாம் இல்லை, எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலை அப்படின்னா நம்மளோட எல்லாரோட வேலையும் அதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சிந்தனையோட்டம் வந்து, அதுவும் அந்த சிந்தனையோட்டம் இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்என்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்த சிந்தனை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய வேலையும் அந்த மாதிரியான வேலைகள். அதில் எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா இந்த ஐடி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இப்படி தான் நடக்குது. அங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் 10 பேர் இருக்கீங்கன்னா நீ பெரியவன் சின்னவங்களாம் இல்லை, இதுதான் டீமு. இந்த டீமுக்கு கொடுத்துருக்குற வேலையை அந்த 10 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் அந்த டீமோட வேலை சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இது வந்து பலதரப்பட்ட எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து நிறைய ஹைரார்க்கியல் லெவல்ஸோடு வச்சும் ஒரு வேலையை வந்து நல்ல முறையில் செஞ்சு முடிக்க முடியுமா? தாராளமாக முடியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறோம், எங்களுக்கு டீம் ஒர்க்காக இருந்தால் தான் இந்த விஷயம் சரிப்படுது அப்படின்னு. இது எதுக்கு எப்படி மாறுபடும் அப்படின்னா, அந்த எடுத்துக்கொண்ட அந்த தொழில் சார்ந்து அது மாறுபடும். எந்த தொழிலுக்கு எந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வர முடியுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். இதெல்லாம் வந்து பேசுறது வந்து இப்போ நம்ம இப்படி பேசினோம்னா இது வந்து பாடத்தை பேசுகிற மாதிரி, பாடத்துக்கே இல்லை. இது இல்லாமல் நம்ம முதல்ல சொன்னோம், இந்த ட்ரைனிங்கே இல்லாமல் நிறைய மேலாண்மை தெரிஞ்சு சக்ஸஸ் பண்ணலையா நம்ம மக்கள்னு தாராளமாக பண்ணாங்க. ஏன்னா அவங்க இதை பற்றியெல்லாம் கருத்தோட்டம் கொள்ளலை. எனக்கு இன்றைக்கி இந்த வேலை ஆகணும், இந்த வேலை ஆகிறதுக்கு என்ன எனக்கு எந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து அது தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுபடுமானா மாறுபடும். இந்த இடத்துல தான் வந்து இந்த சக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம பேசணும். 10% மேனேஜர்ஸு நல்ல சக்ஸஸ் காமிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எனக்கு என்ன தேவை, இந்த இன்னைக்கு இருக்க என்னோட ஒரு வேலைக்கு, இந்த வேலைக்கு என்ன ஆட்கள் வேணும் அப்படிங்கிறத அவங்க அந்த வடிவமைப்பு வந்து கரெக்டாக பண்ணாங்க. அந்த வடிவமைப்பு நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி மாறும். வடிவமைப்பு எப்படி வேணால் இருக்கலாம்.
அடுத்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா குழு மனப்பான்மை, டீம் ஸ்பிரிட். தனி மனித வெற்றி அப்படிங்கிறது வந்து படிப்பில் நல்லா இருக்கும், நல்லா நிறைய மார்க் எடுக்கணும், ஸ்கோரிங் இருக்கணும், அதுவே பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் சேர்ந்து படிக்கிறாங்க. இப்போ ஒரு குழு ஒரு ஆப்ரேஷன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதுன்னா அது கடைநிலை ஊழியர்ல இருந்து சர்ஜன் வரைக்கும் அதோட பங்கு அதில் இருந்துகிட்டு இருக்குது. குழு மனப்பான்மை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம் அது? அது உண்மையிலே வந்து எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்கள்லையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா?
குழு மனப்பான்மை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குழு மனப்பான்மை நல்ல முறையில் ஒரு குழுவில் வந்து அமைஞ்சுது அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் தான். ஆனால் அது அமையுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மனுஷனுக்கு ஈகோங்கிற தனி மனித ஈகோ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஈகோ ஒன்று, அதுக்கப்புறம் தனக்கென்ன இதில் இருக்குது, தன்னோட வளர்ச்சிக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து ரொம்ப கூடுதல். அதாவது அது அது ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டு என் கூட இன்னும் ஒருத்தர் இருந்தால் போதுமேப்பா அப்படின்னு நினைக்கிறதுலாம் இல்லை, மன அழுத்தம் வரக்கூடிய அளவுக்கு. அதனால் ஏன்னா குழு அமைப்புங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அவனுக்கு ஏதோ இருக்குது, அதனால் இவன் இதில் செஞ்சிட்ருக்கான், எனக்கு என்ன இருக்குது, இந்த கேள்விகள் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நான் அதை முதலே சொன்ன, இந்த தார்மீக பொறுப்பு இருந்தது அப்படின்னா இதை கேட்க மாட்டோம். இது என்னோட கடமை, நான் என்னோட கடமையை நான் இதில் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது அந்த வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு குழு மனப்பான்மை வரும். குழு மனப்பான்மை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழுவோட வெற்றியே வேற தான். ஆனால் குழு மனப்பான்மை அமையிறது வந்து ரொம்ப 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 கடினம். அதனால தான் நம்ம பழைய காலத்தில் நீங்கள் விவசாயத்தையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பமே ஒரு குழுவாக வேலை செஞ்சுது. அந்த குடும்பங்கிறப்ப என் குடும்பத்துக்கு இதனால் வெற்றி இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த உனக்கு வெற்றியா எனக்கு வெற்றியாங்கிற அந்த பிரிவினை அதில் இல்லாததுனால அந்த குழு வந்து நல்ல முறையில் ஒரு விவசாயம்னா கூட அது நல்ல முறையில் செஞ்சு காமிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸில் வந்து நாம் வந்து ஒரு குழுக்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய எப்படி அந்த குழுவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, எப்படி அந்த குழுவை கொண்டு வர்றது, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டை கொண்டு வர்றது, இல்லாட்டி நீ எல்லோரும் சேர்ந்து நின்னா நிற்பீங்க, உளுந்தீங்கன்னா எல்லோரும் உளுந்துருவீங்கன்னு பயமுறுத்த வேண்டியது இருக்குது. ஸோ பல விதத்தில் வந்து அந்த குழு மனப்பான்மை கொண்டு வர வேண்டியது இருக்கே தவிர இவங்களாக வந்து ஒரு மன ஒற்றுமையோடு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் சில ஃபீல்ட்ஸில் சில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குழுவாக இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி, உங்கள் குழுவை தான் நாங்கள் வந்து வேலை ஆயிருக்கான்னு பார்ப்போம், நீ தனி ஆள் பண்ணியிருக்கியாங்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தனி மனிதனுக்கு அதனால் நிறைய அழுத்தங்கள் ஆகுதுன்னா நிறைய அழுத்தங்கள் ஆகுது. ஆனால் குழு மனப்பான்மை வளர்ந்தது அப்படின்னா வெற்றி நிச்சயம்.
ஈக்குவலாக ஷேர் பண்ணலாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து ஒரு நிர்வாகிக்கு தேவை வந்து ஹெச்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். அதை பற்றி சொல்லுங்களேன்.
மனித வளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டு எதை நினைக்கிறீங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியலை. மனித வளம் அப்படிங்கிறப்போ நீங்கள் நம்ம அதாவது என்னென்னா நம்ம முதல்ல ஆரம்பித்தது வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் என்கிட்ட என் கையில் என்ன இருக்குது இந்த வேலையை செஞ்சு முடிக்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மென் மணி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பொருட்கள் வச்சுருக்கிறேன், இந்த பொருட்களை வச்சு நான் செய்யக்கூடிய காரியத்துக்கான என்ன பண வசதி எனக்கு அதுக்கு வேணும், பணமும் இருந்து பொருளும் இருக்குது, ஆனால் இதை யாரை வச்சு செய்ய போகிறேன், அந்த யாரை வச்சு செய்ய போகிறேங்கிறதான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மனித வளம். ஸோ அந்த மனித வளம் அப்படிங்கிறது வந்து இந்த காரியத்துக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கான அந்த ட்ரைனிங் இருக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஸ்கில்ஸ் திறமையும் தகுதியும் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும். அப்போ வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கணும். இதில் வந்து இன்னும் இது நீங்கள் சொன்னதுக்கு மனித வளம்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன கருவு மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர நம்ம ஒவ்வொரு ஒரு துறையிலையும் எடுத்து இதை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மனித வளம் இருக்கிறதா, கிடைக்கிறாங்களா, நீங்கள் ஒரு பண்ணணும், என்கிட்ட வேலை இருக்குது, இந்த வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு நினச்சா கூட ஆள் கிடைக்கல. நம்மளை மாதிரி ஒரு ஜனத்தொகை அதிகமான ஒரு நாட்டில் ஆள், எனக்கு வேண்டிய ஆள் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கல தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற ட்ரைனிங்கும் ஸ்கில்ஸும் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறாங்களா, நீங்கள் நினைக்கிற மனநிலையோடு இருக்கிறவங்க கிடைக்கிறாங்களா, இல்லாட்டி நான் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன், நான் ரொம்ப படித்தவன், நீ என்ன இப்படி பார்க்கணும் தெரியாது. உங்களுக்கு படித்தவர்கள் வேணுமா, என்ன ட்ரைனிங் உள்ளவங்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேட்சிங் வந்து நடக்குதா அப்படின்னா நடக்காது, நிறைய இடங்களில் அந்த மேட்சிங் இருக்காது. ஸோ அது எப்போவுமே அதில் வந்து செலுத்தக்கூடிய கருத்தோ, அதில் வந்து நிறைய விஷயங்களோ, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம பார்க்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய சேலஞ்சஸ் அப்படிங்கிறது.
சரிங்க மேடம், நிர்வாகம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது வந்து காலேஜ் லெவலில் ஒரு பாடமாக இருந்துகிட்டு இருக்குது, அதுவும் பார்த்தீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு இதை வந்து சின்ன வகுப்புலேருந்தே, ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு எப்படி விவசாயத்தை கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு பேச்சை இருந்துகிட்டு இருக்குது, அது மாதிரி மேலாண்மையும் ஒரு படிப்பாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா? ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா மேலாண்மை திறன் தேவை இருக்குது அந்த மாணவர்களுக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போதைக்கு என்னோடய கருத்து, தனிப்பட்ட கருத்துன்னு நினைச்சு கேட்பீங்க அப்படின்னா, நம்ம பாடத்திட்டத்தை ஏற்கனவே அந்த அதை பூத்திக்குவோம் இதை பூத்திக்குவோம்னு சொல்லி நிறைய பூத்தி வச்சுருக்கோம். பிள்ளைகள்லாம் திணறிட்டு இருக்குது, கடைசியில் படித்தது என்ன, படித்ததில் ஞாபகம் வச்சுக்கிட்டது என்னன்னு கூட தெரியாத அளவில் இருக்கிறவங்கள்ட்ட இன்னும் போட்டு பாடத்து. ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடத்திட்டம் வந்து கட்டாயமாக வரணும் அப்படி இப்படின்னு அதை எங்கே எதிரிலேயோ பூத்தி விட்டுருக்காங்கன்னு அடக்கடவுளே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எந்த பாடத்திட்டத்தை புகுத்துறது பற்றி பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுத்துகிற மாதிரி அதை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம என்னமோ அதுமாதிரி சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துட்டு அமுத்துறோம் போதுமா, பிள்ளைகள் என்ன மனப்பாடம் பண்ணி அதை திருப்பி எக்ஸாம் எழுதிட்டு மறந்துட்டு போயிட்டுருக்காங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம குழந்தைங்களை உருவாக்குறோம், குழந்தைங்களோட செயல் திறமையை வளர்க்குறோம், குழந்தைங்களுக்குன்னு தெரிய வேண்டிய அறிவு திறமைகளை சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ, இன்றைக்கி இருக்கக்கூடிய மேக்ஸு சயின்ஸ் அதை படிக்கட்டும், அதெல்லாம் தான் பேசிக்கு. இந்த நிர்வாக திறமைங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் சென்ஸ், காமன் சென்ஸுங்கிறது எதுலேயும் தன்னை அது என்ன சரி என்ன தவறுங்கிறத ஒரு சிந்திக்கக்கூடிய இது. அது நான் நினைக்கிறேன் கல்லூரி அளவில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கல்லூரியில் அளவில் கூட இல்லை, சொல்லப்போனால் இது வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட படிப்பு எந்த இதில் இருக்குது, ஸ்பெஷலைசேஷனில் இருக்குது, அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் அதுக்கு மேலே வரக்கூடிய மேலாண்மை திறன்கள் அப்படிங்கிற லெவலில் தான் இது வந்து ரொம்பவும் ஒரு அப்ளை ஆகக்கூடிய விஷயமே தவிர, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து பொது அறிவு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், பொதுவான ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது, எத்திக்கல் பிஹேவியர் அந்த மாதிரி, இப்போ மாரல் சயின்ஸுங்கிறதுலாம் இருக்குது. இந்த மாதிரி பாடத்திட்டங்களோடு வந்தாலே போதுமானது. இது என்ன கேட்டால் ஒரு பிஜி லெவல், ஒரு டிகிரி முடித்த பிறகு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து இது அருமையான கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆகும்.
மேலாண்மை துறையில் கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக வந்து நீங்கள் பணியில் இருந்துட்டுருக்குறீங்க. ஒரு எளிமையான கேள்வி, உங்களுடைய வீட்டில் மேலாண்மை பண்ணுறது யார்?
அருமையான கேள்வி. குடும்பங்கிறது விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது. நான் மேலாண்மை பண்ணுறேன்னா நீ மேலாண்மை பண்ணுறியா அப்படிங்கிறதுல இல்லை, நீங்கள் விட்டு கொடுக்கும்போதே நீங்கள் தான் மேலாண்மை பண்ணுறீங்க. ஏன்னா விட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் சாதிச்சிருவீங்க மறைமுகமாக. நீங்கள் கேட்ட கேள்வி என்னோடய குடும்பத்தில் அப்படின்னா, நமக்குன்னு சில கருத்துக்கள் இருக்குது, அந்த கருத்துக்களை விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுத்த மாதிரி விடுவோம். ஆனால் விட்டு கொடுக்கும்போது அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடைபெற்றும் குடும்பத்துக்குள்ளேயும். அதில் மேலாண்மை கொண்டும் இல்லை, ஆனால் மேலாண்மை அப்படின்னு வீட்டுக்குள்ளே மேலாண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். கணவனும் மனைவியுமா சேர்ந்து உன்னோட குடும்பம் உன்னோட கடமைகள் அதில், அதனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம தான் சொன்னமே, மேலாண்மைங்கிறதே ரிசோர்ஸஸ், உங்களுக்கு என்ன இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்ன இருக்குது, நம்ம இதில் என்ன செய்ய முடியும், அது கணவன் மனைவியும் சேர்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதில் முடிவுகளில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது. அதனால் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம செய்ய முடியும். இதில் நீ மேலையா நான் மேலையாங்கிற கருத்துக்கு இல்லவே இல்லை, ஆணும் பெண்ணும் சரிப்பார் நம்மளோட தத்துவங்கள் சொன்னது பார்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம், விளக்கங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது வீட்டில் தொடங்கி நிர்வாகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கணும், தார்மீக சிந்தனை, காலத்திற்கேற்ற கால வெள்ளத்திற்கேற்ற சிந்தனை ஓட்டம், அதெல்லாம் இருந்தால் எல்லா இடத்துலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு கூடுதல் அதிகம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்னதுக்கு மிகவும் நன்றி, வணக்கம்.
வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
இதுவரை
மேலாண்மை குறித்து பிஎஸ்ஜி மேலாண்மை நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியவர் என் கோமா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதற்கு 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, நமது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற வேளாண் பல்கலைக்கழக இணையதளத்தில் இ ரேடியோ புரோகிராம்ஸில் கேட்டு பயன்பெறலாம்.